ஒரு கேள்வி, இஜ்மாவை மார்க்கமாக எடுத்தால் என்ன? ஒண்ணும் இல்லை, எடுத்தால் நல்ல புது புது அமல்களை செய்யலாம், மறுமையில நரகத்துக்கு போகணும், நாவது இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. விருப்பமா? யாரும் விரும்புவாங்களா? இல்ல. ஐயன் நரகம் நபி சொல் செயல் அங்கீகாரத்துக்கு அப்பாற்பட்டது. குர்ஆன்ல வந்துட்டு வலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கியதை பின்பற்றுங்கள், வேறு எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவர்களை அவுலியாக்களாக எடுத்து உங்களை பாதுகாப்பாங்க. மறுமையில மதுஹப் என்ன சொல்றாங்க? சாதி மதுஹப்ல அவங்க செய்யற விஷயங்களை கூடாதுன்னு சொன்னா இல்ல, அது இமாமுக்கு தெரியுங்கிறாங்க. அப்ப இமாம் பாதுகாப்பாங்களா? ஒரு காலம் பாதுகாக்க மாட்டான். மறுமையில வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் நான் சொன்ன இவங்களுக்கு, யாரிமாம் சொல்லுவாங்க, நான் சொல்வது குர்ஆன் ஹதீஸாக இருந்தால் எடுத்து நடவுங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் சுவத்தில தூக்கி அடியுங்கள் என்று நான் சொன்னேன்வாங்க. இப்படி நான் இமாம்களும் இப்படி இந்த நாளியமாகனே இப்படி சொல்லிடுவாங்க. கடைசியில் யார் அகப்படுறது? இவங்க, அவங்களை பின்பற்றினவங்க கண்மூடித்தனமா, அவங்க முன்வர மாட்டாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா வந்துட்டு அவங்கள யாரையும் நீங்க அவுலியா, உங்களை பொறுப்பாளி பாதுகாப்பவராக நீங்க எடுத்து அவங்கள பின்பற்றாதீங்க. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க. ஏன்னா குர்ஆன் ஹதீஸில் இல்லாதவைகள் எல்லாம் விதத்து, புதுச்சி, புல்லு முஹதசத்தின் விதா, புதிதாக உண்டாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் விதத்து, ஒவ்வொரு விதத்தும் வழிவேடு, ஒவ்வொரு வழிவேட்டில் இருப்பவன் நரகம் செல்வான். அப்ப குர்ஆன் ஹதீஸில் இல்லாதெல்லாம் விதத்து ஆயிரும். அப்படி இல்லாம அவங்க செஞ்சது மட்டும் மார்க்கண்டு வந்தா அப்ப தாபியங்கள், அவங்க யாரு? அவங்களும் நல்ல காலத்தில் உள்ளவங்க. தபா தாபிங்க சொன்னி, சிறந்த காலம் என்னுடைய காலம், சும்மல்லதீன எழுவனம் பிறகு இரண்டாவது நூற்றாண்டு, சும்மல்லதீன எழுவனம் பிறகு மூன்றாவது நூற்றாண்டு. அவ தாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் செஞ்சது எல்லாம் மார்க்கமா போயிடும், எல்லாம் கடைசியில் விதத்தை நிறைஞ்சு போயிடும். அப்ப எடுத்தா என்னன்னு கேட்கிறாங்க. எடுத்தா ஒண்ணும் இல்ல, எடுத்து செய்யலாம், அல்லாஹ் பாதுகாப்புன்னு கடைசியில நரகத்துக்கு போயிருவோம். எங்கையாவது குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் அல்லாததையும் மார்க்கமா எடுக்கலாம் இருந்தா நாம் பின்பற்றலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கட இது இஜ்மா சஹாபாவை எடுக்கிறாங்கள, அவங்களுக்கு இந்தாய்க்கு ஆதாரம். அமீர் பதவிய எடுத்துட்டாங்க, எடுத்து வந்து ஒரு உரை எல்லாருக்கும் முன்னுக்க சொன்னாங்க. நான் உங்களுக்கு இன்னி உள்ளீட்டு அழைக்கும், உங்களுக்கு நான் அமீரா நியமிக்கப்பட்டு விட்டேன், உங்களை விட நான் சிறந்தவன் என்று சொல்ல வரவில்லை. அத்தி ஊனி வரசூலா, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படும் காலம் எல்லாம் எனக்கு கட்டுப்படுங்க அப்படின்னா சொன்னாங்க. உமர் கத்தாப் ஏன்னா இஜ்மா சஹாபா, அவங்க இஜ்மா சஹாபா எடுக்கிறாங்கதானே, அப்ப இதை பின்பற்றணும் அவங்க. உமர் கத்தாப் ஒரு ஆள் வந்தார் சந்திக்கணும், அவ உள்ளுக்கு கூட்டிட்டு போயார், போன போக்கில் சொன்னாரு நீதமா நடங்க அமீரல் மோமினின்ட்டார். இப்ப அவங்கள மனுஷன் கோவம் வந்து கொஞ்சம் பாஞ்சிட்டாங்க அடிக்கிறதுக்கு மாதிரி. பக்கத்தில் நின்ற ஆள் சொன்னாரு, அமீருல் முஃமினீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மடையர்கள் கதைத்தால் புறக்கணித்து விடுங்கள் என்று, வேறு மடையா விட்டுருங்க அப்படின்னு அப்படியே நின்றுட்டாங்க. அந்த இஜ்மா வரு கான வக்காபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னால் ஆடாமல் அசையாமல் நின்று விடுவார்கள். இஜ்மா சபடுத்து வாங்கல எல்லாரும் ஒத்து இருந்த படிக்கு எல்லாரும் அப்படி போவோம், குர்ஆன் ஹதீஸோட நிற்பமே. ஆனால் எனக்கு எஜ்மா சஹாபாத உங்களுக்கு, அதனால நாம வகையோடு நின்று கொள்ள வேண்டியதான், அது மட்டும்தான் மார்க்கம். நீ சொல்லப்பட்டது அதுதான், ஆனா திருப்பி திருப்பி கேளுங்க. ஒரு ஆயத்தை கொண்டு வந்தா அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே வஹியை பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிவு கூடாது. அப்படியானால் ஏன் பிரிந்தீர்கள்? ஜமாஅத்துல் இஸ்லாமிய ஒரு தலைமைத்துவம் வாய்ந்தா பிரியக்கூடாது. என்ன பிழை வந்தாலும் திருத்தணும், சரிவர இல்ல அமீரை மாற்றணும், பிரியக்கூடாது. இது ஒரு விஷயம், இது அல்லாத கட்டளை வராத்த பண்ண. அடுத்த செய்தி, அது ஜமாஅத்துல் முஸ்லிமினா இல்ல இஸ்லாமிய தலைமைத்துவம் இல்ல, உள்ளுக்க கூழ குப்பை எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டிக்காங்க, திருந்தவும் மாட்டிக்காங்க. இப்ப ஏனைய பிரிவுகளை போல திருந்த மாட்டிக்காங்க, என்ன செய்யறது? அப்ப அடுத்த கட்டளை அவங்கள விட்டு ஒதுங்குங்கள், அதான் நாங்க ஒதுங்கணும். அப்ப நாங்க ரெண்டு இருக்குது, பிரியாதீர்கள் ஒண்ணு, திரிங்க ஒண்ணு, ரெண்டு இருக்குது. அதை நாம நல்லா வழங்கி கொண்டா சரி. பிரிந்த கூட்டம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அது நாம அன்றைக்கு ஒரு பேச்சில் ஏற்றால சொல்லி இருக்கு, இது பண்றீங்க அதான் சொன்னேன். இப்போ ஒன்னு சேர வாய்ப்பு இருக்குது, வகையை மட்டும் பின்பற்றுறதுக்கு ஒத்து வரணும். பௌசர் சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அது அமீருடைய கையில நிர்வாகம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அந்த படிக்கு வந்தால் இன்ஷால்லா ஒன்னு சேர ஏதும், அதை நாம மறுக்க மாட்டோம். நம்ம பல முறை இதை சொல்லி இருக்கிறோம். ஜனாசா தொழுகையில் கை தூக்க வேண்டுமா? கட்டாயம் விசரிக்கவும். இது ஒரு முக்கியமான ஒரு மசாலா. இப்ப நாங்க ஜனாசா தொழுகையை நடத்தும் போது நாங்க எப்படி நடத்துறோம்? ஆணா இருந்தா தலைக்கு கிட்ட, பெண்ணா இருந்தா இடுப்பு கிட்ட நிக்கணும். நாலு தக்பீர், தக்பீர் கட்டும் போது கைய எப்படி தூக்கி தொழுகையில அல்லாஹு அக்பர்னு கட்டுவோம் நெஞ்சில. இந்த மாதிரி பெரிய ஒரு ஆச்சரியம், சாகி மதுகபுல ஜனாசா விஷயத்துல கை கட்டவனு நெஞ்சில் எழுதிக்காங்க அவங்களோட கிதாபுல. ஆனா மற்ற அவங்க என்ன கட்டுறாங்க எப்படின்னு பார்த்தா பசந்த தொப்புளுக்கு மேல அவங்க இமாம கொடுப்பின் பத்திரையில் அப்படி பார்த்தா. அப்ப அல்லாஹு அக்பர் இப்படி கட்டணும், கட்டி அதுல பாத்தியா சூறாவும் இன்னொரு சூறாவும் ஓதணும். திருப்பி ரெண்டா தக்பீர் கையை தூக்கணும், அல்லாஹு அக்பர் கட்டி நபி மீது சலவாத்து ஓதணும். மூணாவது கையத்தூக்கி அல்லாஹு அக்பர் கட்டி அந்த மையத்துக்கு இமாம் துவா ஓதணும் சத்தம் போட்டு. இந்த சுன்னத்து உலகத்தில் விடுபட்டு போச்சு, இல்ல ஜமாத்துல் முஸ்லிம் மட்டும்தான் செய்யுது. நாலாவது கையத்தூக்கி அல்லாஹு அக்பர் கட்டி சலாம் கொடுக்கிறது, இதுதான் நபி வழி. ஆனால் தௌஹீத் ஜமாத்துல சொல்றாங்க கை தூக்க கூடாது அப்படின்னு. அப்ப எப்படி? சும்மா அல்லாஹ் அக்பர் நாலு முறை சொல்லணும், கை கட்டுறதுக்கு அப்ப ஆதாரம் இல்லை, அவங்க எல்லாத்தையும் விடணும். அப்ப கை தூக்குறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் ஆதாரம் இருக்கு. அது ஹதீஸ் கலையோட சம்பந்தப்பட்ட விஷயம். தபரானியில ஒரு ஹதீஸ் இருக்குது, இந்த ஹதீஸ ஏன் சொல்லுன்னு கேட்டா இப்ப தௌஹீத் ஜமாஅத்துல உள்ளவங்களும் இதை கேட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விளக்கம் வரணுமே. தபரானில இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் எப்படி வரும்டா? இப்னு உமர் ஜனாசா தொழுகையில் கையை தூக்கி கட்டுவார்கள், கையை தூக்குவார்கள் தக்பீர்ல. இது இப்னு உமர், இது ஹதீஸ் இல்ல, இது சஹாபாவில் சேர மௌக்கூ. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையில் தக்பீர கையை தூக்குவார்கள். இப்னு ஹஜர் வந்து இந்த ரெண்டையும் எடுத்து அவங்க சொல்றாங்க நபி கையை தூக்குனா இருக்கிற அது பலவீனம் என்கிறார். இவனும் தான் சரி. அப்ப அவங்களுக்கு ஹதீஸும் இவன் எல்லாம் ஒண்ணுதானே, அவங்க கை தூக்குறது சரி, அவங்ககிட்ட தாய்மார்களும் தூக்குவாங்க. அவங்க இந்த ஹதீஸ் தௌஹீதுல இது லைவ்னு சொன்னதுனால இதை விட்டு போட்டு அப்ப இபுன் உமர் அலிஜுமா சாபாலையும் அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க எடுக்கிறது கை தூக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கட்டுறாங்களே என்னன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு ஆதாரம் இல்லை, அதாம உடவன் அவங்க. இப்போ இன்னொரு ஹதீஸ் கலை அறிஞர் வந்து சொல்றாரு, இந்த தபரான உள்ள ஹதீஸ் நபி கை தூக்குனாங்க இருக்கிற அத அந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய ராவி நம்பகமானவர். எனவே நம்பகமானவர் ஒரு விஷயத்தை கூட்டினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஒரு ராவி இதை இபுன் உமரோட நப்பாட்டிட்டார், ஐஜ்மா சாபா பேசுது. இன்னொரு ராவி வந்து இதை நபி வரைக்கும் கொண்டு போறார் கூட்டப்பட்டிக்கு. எனவே அந்த அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தால் ஜியாதத்து சிகத்தி மக்பூலத்துன்னு உசூல் ஹதீஸ்ல இருக்குது. ஒரு பலமான ஒருவர் ஒரு கூடுதலாக ஒரு விஷயத்தை அறிவித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நபி அவர்கள் கையை தூக்கியிருக்கா என்பதுதான் சரி, அது ஜெய்யிதுடைய தரத்தில் இருக்குது அப்படின்னு எழுதுறாங்க. இது ஒரு ஆள் தேவைப்பட்டால் பத்துல் பாரில பாபுல் ஜனாசாவில் இருக்குது, இபுன் உமர் கையை தூக்கினார்கள் இருக்கு கீழே இந்த ஆய்வை கொண்டுட்டு வராங்க எடுத்து பார்க்கலாம். அதனால நாங்கள் இதுவரைக்கும் இது சஹியாக தான் இருக்குது, நாங்கள் அப்படியே அமல் செஞ்சுக்கிட்டு வரோம். வேறொரு அபூதாவிலும் இருக்குது, நபி எப்போ அல்லாஹ் அப்பன்னு சொல்றாங்களோ கையை தூக்குவார்கள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் சின்னதை பின்பற்றி அமல் செஞ்சுக்கிட்டு வரோம். வெள்ளிக்கிழமை இரண்டு பாங்கு பற்றி உங்கள் கருத்து என்ன? சஹீஹான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வந்து மிம்பர்ல உட்காருவாங்க, உட்கார்ந்த உடனே ஒருவர் பாங்கு சொல்லுவார் முன்னுக்கு ரெண்டு, இதான் நபி வழி. அப்ப நபி வழியைத்தான் பின்பற்றணும். வரலாறு சொல்லுது அபூபக்கர் சித்திகிட காலத்திலையும் ஒரு பாங்கு தான், உமர் இப்னு கத்தாபுடைய காலத்திலையும் ஒண்ணுதான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்துதான் ஒன்ன கூட்டினு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இது நபியுடைய காலத்தில இல்ல. அப்ப நபி செய்வதும் மார்க்கம், செய்யாமல் விடுவதும் மார்க்கம், அதை அப்ப நாங்களும் விடணும். அப்ப செஞ்சிருக்கிறாங்களே அவங்க மதுஹபலன் சொல்றாங்க இது இஜ்மாவு சாபா மார்க்கம், பாகிஸ்தான் கூட்டம் சொல்லி ஹதீஸுக்கு முறை செய்யறது இல்ல. அப்போ பிஜி சொல்றாரு அந்த பாங்கு சொன்னவங்களா நரகம், நாம சொல்றது அப்படி இல்லை, சத்தியான விஷயத்தை கொடுக்கிறோம். இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலமும் பாங்க கூட்ட மாட்டாங்க, நபி வழியில அவங்க நிற்பாங்க, நேர் வழி நின்ற ஹலீஃபா. அவ எழுதப்பட்டிருக்கிற இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் எழுதப்பட்டிருக்க, அவங்க இவங்களை கொண்டாங்க, இவங்க அவங்களை கொண்டாங்க, 70 விட்டுப்பட்டார்கள், எல்லாம் உண்மையா நம்ப கூட அந்த மாதிரி விட்டுற வேண்டியா. சில கிதாபுகளை எழுதுறாங்க சஹாபாக்களை பற்றி பல விஷயங்கள் வந்திருக்கும், நாங்க அதை பத்தி கதைக்காமல் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது அப்படி எழுதி வச்சுட்டாங்க. அப்ப நாம சொல்ல உஸ்மான் ரலியல்லாஹு இந்த பாங்க கூட்டவே இல்லை. அப்ப யாரு கூட்டினது யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல எழுதிக்காம முஆவியா கூட்டினாங்க. குளறுபடிகள் இருக்குது. நாம மார்க்கம் குர்ஆன் ஹதீஸோட நின்று கொள்ளணும், ஒரு பாங்கு தான் மார்க்கம். அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதத மார்க்கமாக்குறாங்க. இன்றைக்கு எங்கேயாவது ஒரு பாங்கு சொன்னா அடிவுளம், அந்த மாதிரி விளக்கிடுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு ரமலான்ல தஹஜ்ஜத்துக்கு பாங்கு எங்க? புகாரி ஹதீஸ் சொல்ல மாட்டேங்க பாத்தீங்களா. அப்ப எதுல மொஹப்பத்து கூட குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுல முஸ்லீம்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் மஹப்பத். நாங்க சொல்றோம் அந்த பாங்கு முடியுமான சில இடங்கள்ல ஏலாது, வேற பிரச்சனைகள் இருக்குது, எல்லா இடத்துல சொல்ல நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கலிமா போதும், பைஅத்து அவசியம் இல்லை என்ற உலமாக்களின் கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? விளையாக பார்க்கிறோம். அதான் அந்த காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வராங்க, கலிமா போதும், பையத்து தேவையில்லைங்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க, மண் காலலா இல்லாக இல்லதா தகலல் ஜன்னா அப்படின்னு. யார் லா இல்லா இல்லல்லா சொல்லுகின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். இப்ப நாம கேட்கும் எல்லார்டையும் சரி இந்த சொல்றவங்க நீங்க எப்ப சொன்னீங்க கலிமா சொல்லுங்க பாப்போம். வச்சு கொள்ளுங்க, கலிமா சொன்னா சொர்க்கம் எப்ப சொன்னீங்க? இல்ல பாங்கு சொல்ல, அது பாங்குக்குரிய கலிமா. இஸ்லாத்துக்குன்னு எப்ப சொன்னீங்க? ஒருத்தரும் சொல்ல ஒண்ணு. அப்ப கலிமா சொன்னா போதுங்கிறாங்க. அப்ப நாம இன்னொரு ஹதீஸ் கொண்டு வருவோம், கலிமா இல்லாமலும் சொர்க்கம் போகலாம், அதுக்கு என்ன செய்யறது? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலூனி சலூனிண்டாங்க சஹாபாவை, கேளுங்கள் கேளுங்கள் வேண்டியதை கேளுங்கண்டாங்க. இந்த நேரத்தில் அப்படி கேட்பாங்க நபி, ஏண்டா எல்லாம் அப்படி திறந்து விடப்படும் நபிக்கு, எல்லாம் விளங்கும் ஒசக்க உள்ளதெல்லாம், சொர்க்கம் நரகம் எல்லாம் தெரியும், கேளுங்க கேளுங்கம்பாங்க. அப்ப சிலவங்க நல்ல சந்தர்ப்பம் கேட்டுக்கிடுவாங்க, என்னோட ஒட்டகத்தை காணையில எங்க வாங்க சொல்லுவாங்க, இன்ன இடத்துல நிக்கு இப்படி கேள்வி. அப்ப அதுக்குள்ள ஒரு ஆள் எழுப்பி என்னோட வாப்பாட பேர் என்ன? உடனே சொன்னாங்க ஹுதாஃபா அப்படின்னா. அப்ப இல்ல மௌத்து இந்த காலமும் ஏன்னு கேட்டா அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு சும்மா கதைகள் அடிபட்டது. இன்னொரு ஆள் எழுப்பி இப்படி இயக்கச்சல இந்த வெங்கல பாத்திர கடைக்குள்ள யானை குந்த மாதிரி எழும்பி, நான் சொர்க்கமா நரகமா அப்படி பார்த்துட்டுனா நீ நரகம் தான் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில நேரத்துல நபிக்கு அப்படி அல்லாஹ்வுத்தை எல்லாம் இது பண்ணுவான், தெரியும் தப்புல முன்னுக்கு என்னப்பா பின்னுக்கே நடக்குன்னு தெரியும் காட்டுவான். அதுக்கு இவங்க எழுதி வச்சியா பின்னுக்கு ரெண்டு கண்ணு இருந்துச்சு? அப்படி கிடையாது, கண் இல்ல, அது எல்லாம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு காட்டுவாங்க, அவங்களுக்கு தெரியும் பின்னுக்கு என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம கண்ணாடியில பாக்கிற பின்னுக்கு தெரியுது அந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி ஒரு முறை சொன்னா சலூனி சலூனிண்டாங்க, பஹாபு ஐஎஸ் அலு அவங்ககிட்ட கேட்க பயந்தாங்க சஹாபா. அந்த பயவன் வந்துட்டு என்ன சொல்லி விட்டான கேள்வி கேட்டு நமக்கு எதிராக வந்துட்டு அப்படின்னு கேள்வி கேட்க பயந்தாங்க. ஒருத்தரும் கேள்வி கேட்கல. திடீர்னு ஒரு ஆள் வந்தார், வந்து உட்கார்ந்து முகமதே இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். யாரு? ஜிப்ரீல். திடீர்னு வந்துட்டான், அவங்க தான் அப்படி வருவாங்கள திடீர் திடீர்னு வந்து இஸ்லாம் என்றால் என்னண்டாங்க. அப்ப சொன்னாங்க, அல் இஸ்லாமு அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வ துகீமு ஸலாஹ வ துஉத்தி ஸகாந்தாங்க. இஸ்லாம் என்றால் திருக்கு வைக்காமல் தொழுது நோம்பு குடிச்சு ஜகாத்து குடிச்சு ஹஜ்ஜின்றாங்க. இத ஒரு ஆள் குடிச்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்தவர், நான் முஸ்லீம் இங்க எப்படிங்க முஸ்லீம்? அவங்க கலிமா உடனே புகாரி கொண்டு வந்தா பாருங்க எங்க கலிமா. புகாரில என்ன இருக்குது? ஜிப்ரீல் வந்து கேட்டாங்க இஸ்லாம் என்றால் என்ன, என்ன சொன்னாங்க? வினை வைக்காமல் தொழுது நோம்பு குடிச்சு இஸ்லாம். நான் கலிமா சொல்ல தேவையில்லை, வர இல்லையே கலிமாண்டா என்ன செய்யறது? இந்த சொல்லக்கூடிய மோலி மாதிரி என்ன செய்வாங்க? உடனே பாஞ்சி சொல்லுவாங்க, இல்ல இன்னொரு இடத்துல வந்தீங்க களிமா சொல்லுவானு. அப்ப நாம சொல்ல அதே போல இங்க இன்னொரு இடத்துல வந்திருக்குது பையத்தில் ஜாகிரியம் போது, இன்னொரு இடத்துல வந்திருக்குது பையத்து எடுத்திருக்கான் நபி, பையத்து எடுத்தான் இஸ்லாத்துக்கு அவங்களை உள்ளுக்கு எடுத்திருக்கிறான் பையத்தின் மூலம். உபாயக்க அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்தை செய்கிறேன் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க சும்மா சந்தர்ப்பத்துக்கு அப்படி சொல்லி விட்டுருவாங்க. வெறுமனே கலிமாவை மட்டும் சொல்லி சரி வராது, பைஅத்தை செய்யணும், செஞ்சு ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு அந்த சத்திய கூட்டத்துக்குள்ள இருந்தா தான் சொர்க்கம். இதுதான் சொன்னாங்க, 72 நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும் சொன்ன இதுதான். நானும் எனது தோழர்களும் இருந்த அடிப்படை என்ன என்ன செய்வோம்? அரை மணி தேனே இருக்கு, என்ன கேட்கிறதா கேள்விகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. ஒரு கேள்வி வந்திருக்குது, சதாம் சொல்ற விஷயம். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு சதாம் சொன்னாங்க. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவங்களுக்கு மட்டும்தான் சலாம், மற்ற வெளியில சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குது. ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, எல்லாரும் சலாம் சொல்றது. பிறகு நபியுடைய சரியத்துல இணை வைப்பவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டாம் என்று தடை வந்துச்சு. சொல்ல வேண்டாம் இல்ல, சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டாம். சலாம் சொல்றதா? நாங்க சொல்லாம இல்ல, சலாம் சொல்றோம், ஆனா ஒண்ணு ஆரம்பிக்கிறது இல்ல. அப்ப பிரிவு என்பது இணை. அது அதே நேரத்தில் ஒருவர் சலாம் சொன்னா அதைக்கும் முஸ்தலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துன்னு சொல்றோம், இதுவும் சலாம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் தான், அலைக்கும் முஸ்தலாமும் சலாம் தான். அப்ப சலாத்தை நாங்க ஆரம்பிக்கிறது இல்லை அவ்வளவுதான், ஆனா சொல்றது இருக்குது. சொன்னவுடன் நாமளும் சொல்லுவோம். அப்ப அதனால இதுல மற்றவங்க இதை பெரிய பிரச்சனை எடுக்க தேவையில்லை. அவங்களும் இஸ்லாத்தை சரியா பின்பற்றுறாங்க, ஹதீஸ்ல வந்து முந்தி கொள்ளுங்கண்டு. அப்ப யாரும் சலாம் சொன்னா அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றோம், சொல்லாம இருக்கிறே இல்ல. அப்ப நபியுடைய சரியத்துல தடை வந்திருக்குது. வாலிப வயதில் பையத்து எடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள், 15 வயதில் தான் பையத்து எடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறீர்கள், இது குர்ஆன் ஹதீஸ் உள்ளதா? இருந்தால் விளக்கவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கொண்டு பையத்தை எடுக்கோண்டாங்க. அப்ப தலையை தடவி சொன்னாங்க, ஆள் சிறுசி அப்படின்ட்டாங்க. அப்ப சிறுசி பெருசி எப்போ? ஒரு ஆளுக்கு எப்ப மார்க்க கடமைகள் உண்டாகிறது? பெருசாக எப்ப பெருசாகுவாங்க? ஆண்கள் பெரும்பாலும் 15 வயசு. அதனால்தான் 14 வயசுல ஒரு ஆள் வந்தாரு நபிட்டு, நான் ஜிஹாதுக்கு வரப்படுறேன். எத்தனை வயசு? 14 எடுக்கல. அடுத்த வருஷம் கூட்டிட்டு போனா 15 வந்துட்டு. அப்ப ஒரு ஆள் இஸ்லாத்தை தழுவுறது எப்ப கடமைண்டா? 15. அதுக்கு முந்தி முஸ்லீமா தான் இருப்பாங்க. எல்லாருடைய பிள்ளைகளும் சொர்க்கம் போவாங்க 15 வயசுக்கு முந்தி மௌத் ஆகுனா. 15 வயசு வந்ததுக்கு பிறகுதான் அவங்க முஸ்லீமா இல்லையான்னு அங்க தீர்மானிக்கப்படும். பையத்தை செஞ்சா முஸ்லீம், செய்யாட்டி முஸ்லீக்கா போயிடுவாங்க. அதனால இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய சகோதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, பெண்கள் பருவ வயது அடைகிறது தெரியும் எல்லாருக்கும், ஆண்கள் வந்து 15 வயசு வந்துட்டு சொன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து, அவங்க சிறுக்கு கிறுக்கு வைக்காம இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து சில பயத்து செய்ய சிலத்திலேயே அப்படி வைக்கணும். ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், அந்த வீட்டில் அவர்கள் உம்மாவும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை, இவர்களுக்கு டிவி பார்க்க ஆசை, நாம் வாங்கி கொடுக்கலாமா? ஏழுமா? டிவிய விடுங்களேன், தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்திலேயே ரெண்டு பேரும் முஸ்லீம், தகப்பனுக்கு சரியான ஆசை அந்த மதுபானம் ஒரு கிளாஸ் இடைவெளி குடிக்கணும் இருக்கிறாங்க தானே, வாங்கி கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். ஆனா டிவிய வாங்கி கொடுக்கிறோம். சத்தியான விலையின இருக்கு சமூகத்துல. அந்த கட்ட காலை சொன்னா காரி துப்பிடுவாங்க. பள்ளிக்குள்ள கட்ட காலை கழிக்க கூடாது. கட்ட கால தெரியுமா? முதல் இல்ல என்னது பெஞ்சியர் பண்டின்னு சொன்னா காரி துப்புவாங்க. ஆனா கை கூலி பள்ளிக்குள்ள வச்சு பேசிக்கிறோம். ரெண்டும் ஒண்ணுதானே? நான் கேட்கிறேன், என்ன வித்தியாசம்? பள்ளிக்குள்ள கைகூலி பெரிய தட்டை கொண்டு வெத்தில மாதுளம்பழம் அதை நான் வச்சு அதுக்குள்ள 10 லட்சம் 20 லட்சம் வச்சு பள்ளிக்குள்ள இமாம் ஆமீன் அஜுமாயினல் ஃபாத்திஹா ஓரி கொண்டுகிட்டு போய் கொடுக்கிறான். நாங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் ஹராம் இதுவும் ஹராம். ஆனா எங்கட நிலைமை பாருங்க, அதுக்கு காரி துப்புறோம், இதுக்கு வாணி வடிக்கிறோம். சந்தோஷத்துல 20 லட்சம் 25 இப்படி இருக்கு. அதாவது தாய் தகப்பன் புள்ள குட்டி முஸ்லீம்களா இருந்தா வீட்டுல பயத்து செய்து இருக்கட்டும், நாம ஒண்ணு சொல்ல திரட்டக்கூடாது, மார்க்கத்தை சொல்லணும். தாய் தகப்பன தூக்கி கொண்டுட்டு போகணும், முழுவாட்டணும், உடுப்பு கழுவி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அவங்க பயத்து செய்ய இல்லைன்னு நாம விடக்கூடாது. ஆனால் பாவத்துக்கு மட்டும் உதவி செய்யக்கூடாது. சொல்றாங்க நாளைக்கு அந்த இதுல என்ன ஆத்தாங்குடி அங்கிட்டு இன்னொரு என்ன கொடிப்பள்ளி கல்முனைக்கு போகணும், கொடிப்பள்ளிக்கு நேச்சை வச்சுக்க சொல்லுவான், குடி போக கூடாது. இருக்கு சுருட்டு வாங்கி கொண்டு கேட்கிறான், வாங்கி கொடுக்க கூடாது. மான்மார்க் லேகியம் வாங்கி கொடுக்க கூடாது, எதுவுமே கூடாது. அபின் கூடாது, எல்லாம் ஹராம். பாவத்துல உதவி செய்யக்கூடாது. தாவனும் அதில் விரி வத்தக்குவா, நல்ல விஷயத்திலும் இறை அச்சத்திலும் உதவி செய்யுங்கள். சொல்லுங்க மார்க்கம் பிடிக்கு பிடிக்கு வாங்க, ஜமாத்துக்கு வாங்க, தொழுவாங்க, ஜமாத்துல தொழுங்க, பதக்கா கொடுங்க, வேலைகளை சொல்லலாம். தக்குவா நல்ல விஷயம். ஏன்னா அதே போல வதா தாவனால இஸ்மி வல் உதுவான், பாவமான விஷயம் வரம்பு மீறல் இவைகள் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று வந்தீங்க. அல்லாஹு தாலா பல நிறங்களை அணிய அனுமதி வழங்கியுள்ள போது பெண்கள் கருப்பை மட்டும் அணிய வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறீர்கள். குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றை இவ்வாறு மார்க்கமாக்குகின்றவர்களுக்கு ஆதாரம் தாருங்கள். ஆண்களுக்கு ஆடை வந்து வெள்ளை சிறந்தது, மையத்துக்கும் வெள்ளை சிறந்தது, மற்றதும் போடலாம். கடையில் நம்பி வரையும் உடுத்திருக்கிறாங்க, இது சிறந்ததுன்னு சொன்னாங்க. பெண்களுக்கு எதையும் உடுத்த கருப்பு தான் உடுத்தோண்டு நாங்க ஜமாத்தால சட்டம் போடவே இல்லை, அப்படி போட இல்லை. எந்த கலரும் அவங்க உடுத்தலாம், ஆனால் கவர்ச்சி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், கவர்ச்சி இருக்கக்கூடாது. எல்லாரும் திரும்பி அவங்கள பார்த்து ரசிக்கக்கூடிய முறையில இருக்கக்கூடாது. அப்படி என்ன இருக்கிறா கருப்பு தான் சொல்லி அடிக்கிறோம் நாம. அது ஒரு எப்படி 20 வருஷம்மா, ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி அப்படி சில சகோதரர்கள் ஒரு மசூரா வச்சாங்க. இப்படி பெண்கள் பல கலர் உடுப்பெல்லாம் உடுத்துறாங்க, ஒரு கலரை போனதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப அப்படி ஒரு முடிவு எடுத்தது, எடுத்து அது குறை கேன்சல் ஆக்கியாச்சு. நமக்கு தேவையில்லை, ஏண்டா எந்த கலரும் உடுத்தலாண்டு இருக்கச்சல அப்படி நாம வரையறுக்க தேவையில்லைன்னு விட்டாச்சு. அது மண்ணில் தவறுகள் வரும், உடனே திருந்திக் கொள்ளும். உருவம் அமைத்து அமைப்பது அமைத்தல் கூடாது என்பது தொடர்பாக ஹதீஸ் வந்துள்ளது. இது அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு உருவத்தை தடுக்கிறது. ஆனால் புகைப்படம் போட்டோ எடுப்பது அதில் அடங்காது. போட்டோ தவிர புதிய உருவம் ஒன்றை அமைத்தல் என்பதாகாது. ஆகவே போட்டோ எடுத்தல் கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரம் தாருங்கள். இது போட்டோ எடுக்கிற இதுவும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் விசேஷ தன்மை ஒன்றும் கடையில் நாங்கள் இதை பின்பற்றோம். ஏன்னா உருவப்படம் எடுக்கிறது இல்லை, நிர்பந்தம் வந்தாத தவிர. அது என்ன, அரசாங்கத்தால் அடையாள அட்டை எடுக்கணும், ஒரு நிர்பந்தம். இது நிர்பந்தத்தில் அது எதுவும் பாவம் இல்லை. அப்ப இந்த மற்றவங்க சொல்றாங்க அது கையால வரைகிறதுதான் கூடாது, இந்த கேமராவில் எடுக்கிறதான் கூடுங்கிறாங்க. ஆனா குர்ஆன் அப்படி இல்லை. குர்ஆன்ல இருக்குது எப்படின்னா, ஹுவல்லதி யுஸ்தப்பிருக்கும் ஃபில் அர்ஹாம், அவன்தான் உங்களை கற்பத்தில் உருவம் அமைக்கிறான் வந்திருக்கு. சவ்விரு அரபு சவ்வரன்னு சொன்னால் உருவம் அமைத்தான். அது எப்படி அமைத்தாலும் சரி, அல்லாஹ் தாலா எப்படி உருவம் அமைக்கிறான், குன் அந்த ஆரியர் உருவம் அமைக்கிறான் கையால சிலைகள், அதுவும் இருக்குது. அதுக்கும் சவ்வரி சவ்யரு போட்டோ சவ்வரி சவுதியில் போய் பாருங்க, ஜிப்பி சூரா ஜிப்பி சூரா எல்லாத்துக்கும் சூரா சவ்வரை சவ்யில் வந்ததுதான் நல்லது உருவப்படம். அது அந்த கேமராவில் எடுக்குது, அப்ப அதுக்கு அந்த தஸ்வீர் தான் சவ்வர் என்று சொல்லித்தான் பாவிக்கப்படுது. அதனால இது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சந்தேகம் தான் கதைக்கிறேன்னா நீங்க வாங்க இன்ஷால்லாம். எங்களை ஜமாத்தில் இருக்கிறான், உலமாக்கெல்லாம் இருக்கிறான், நாம கதைச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி சரியா கூடும் என்று நெருப்பிச்சா கூடும் தான். ஆனால் இது எந்த வகையிலும் கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கு, உருவப்படும் கூடாது. அது கையால் வரைஞ்சாலும் சரி, கேமரா வச்சு தட்டி விட்டாலும் சரி, அது கேமராவை கொண்டு போய் குரங்கிட்ட கொடுத்து குரங்கு அடிக்குது, இப்ப குரங்கு தானே பிடிக்குதுன்னு சொல்லி எதுவும் சரி வராது, உருவப்படம் கூடாது, அவ்வளவுதான். இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நிலைப்பாடு இது வரைக்கும். இது சம்பந்தமாக நாங்க ஒரு விளக்கம் ஒரு எங்களோட தெளிவு புத்தகத்தை கொடுத்து மீக்கலாம். எத்தனை நம்பர் ஞாபகம் இருக்கும், தேவைப்படும் காட்ட நாங்க தருவோம். அடுத்து பைஅத் செய்த பெண் ஒன்று அந்நிய ஆண்களிடம் குர்ஆன் கற்கலாமா, விளக்கம் தரவும். பைஅத்து செய்த ஒரு பெண் அந்நிய ஆண்களிடத்துல குர்ஆனை படிக்கலாமான்னு கேட்கிறாங்க. அது அந்நியான்னு சொல்லும் போது யாரு முஸ்லீமா முஸ்லீமா இல்லையா அது பிரச்சனை இல்லை, கூடுமா கூடாதான்னு சொன்னா இவங்க பர்த அமைப்பில் போய் இருந்து இருக்கிறாங்க, அவங்க படிச்சு கொடுக்கறாங்கன்னு சொன்னா கூடும். ஆனால் என்ன விளைவு, இன்னைக்கு என்ன நடக்குது, படிக்க போய் படிக்க போய் தாய்தா பண்ணுக்கு பைத்தியம் முடியுது, ஓடிடுறாங்க, நடக்குது ஜாகிரத்தில். பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, தகப்பன் தாயும் பக்கத்தில் போய் இருக்கும், வேற எந்த கதையும் கதைக்கு விடக்கூடாது. அவங்க ரெண்டு பேரை குர்ஆன் மட்டும் ஓதி கொடுக்கணும், அப்படி கண்காணிக்கிறேன்னா சரி, இல்லாம நீங்க தனியா விட்டீங்க, இன்னைக்கு என்ன நடக்குது, போறாங்க வராங்க டியூஷனுக்கு அதுக்கு இதுக்கு குர்ஆன் எல்லாத்துக்கும் தான் போறாங்க, மக்தபாதி இதெல்லாம் ஈக்குது, பஸ்ல போறாங்க வராங்க, என்ன நடக்குது இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் வாட்ஸ்அப்ல வருவது, என்னென்ன நடக்குது இன்னைக்கு உலகத்துல. அதால கவனமா இருக்கணும், கூடாது என்று நாம சொல்லல, ஹராம் இல்ல, இவங்க முகத்தை மூடிக்கிட்டு இருந்து படிக்கலாம், ஆபத்து இருக்குது அவ்வளவுதான். கபிலாவுக்கு கால் நீட்ட கூடுமா, தயவு செய்து விளக்கவும். கபிலா பக்கம் கால் நீட்ட கூடாண்டு இல்ல, கபிலா பக்கம் சிறுநீர் கழிக்கிறது மனஞ்சலம் கழிக்கிறது கூடாது, ஆனா கட்டுமானம் இருந்தா சரி. கபிலாவை நோக்கு கால் நீட்ட கூடாண்டு எங்க இஸ்லாத்துல தடை இல்லை. துவா கேட்கும் போது அழுது கேட்கலாமா, இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது அழுவாங்க, ஒரு சத்தம் கேட்கும் அவங்களுக்கு இறைச்சல் எல்லாம், அது ஒரு ஆளுக்கு துவா கேட்கல அழுக வருவது, அது யாருக்கும் தடுக்கலாமா? குர்ஆன் ஓதும் போது நீங்க அழுங்க, அழுக வராட்டி அழுக மாதிரி பாசாங்க செய்யுங்கன்னு வந்துருக்கீங்க. அப்ப ஒரு ஆள் துவா கேட்கிறவர்களை பத்தி கேட்கும் போது அவருக்கு என்ன தகப்பன் தாயப்பன் முஸ்லீமா மூத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு நரகத்தின் காப்பாத்துன்னு சொல்லும் போது அவங்களோட எண்ணம் வந்து கண்ணீர் வடியுது, என்ன செய்ய தடுக்கலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ளோன்னு மூத்து வந்து தீக்கு மடியில வச்சாங்க, கண்ணீர் வடியுது. அவ கேட்டான், என்ன யார சொல்ல அழவான தடுத்து போட்டு நீங்க அழுகுறீங்க சொன்னாங்க, இது இரக்கம் தான், இரக்கத்தில் வரக்கூடிய அந்த கண்ணீர் அப்படின்னா. அதனால அப்படி தடை இல்லை, கண்ணீர் வாரத்தை நாம எப்படி நப்பா செய்யலமா? வெளி 9 நப்பாட்டோன்னு யாரும் எழுதி அனுப்பணும். சிறுவர்கள் பள்ளியில் சுத்தம் செய்தால் குற்றம் செய்தால் பள்ளியை விட்டு விரட்ட ஆகுமா? மூடலான கேள்வி. ஒரு பிள்ளை பள்ளிக்குள்ள வந்து குற்றம் செய்யுது, நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி வந்த ஒரு ஆள் வந்தாங்க, வந்து அவங்களோட பாட்டுக்கு ஒரு மூலையில நின்று சிறுநீர் கழிக்கிறாங்க பள்ளிக்குள்ள, சஹாபாக்கெல்லாம் பாஞ்சாங்க, என்ன வேலை செய்யும் அப்படின்னு. அப்ப நபி சொல்லாம சும்மா இடிங்க முடியட்ட அவட பாட்டுல சிறுநீர் கழிக்கட்ட. அப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாளியில தண்ணியை கொண்டுகிட்டு வாங்க குழந்தை ஊத்தி விடும் வேண்டாம் அது தர மண்ணு சரி. இப்போ ஒரு ஆள் வந்து இங்க நினைக்க உடையலுமா இந்த சிமிந்தில ஹரீச கொண்டு வராது. இப்ப நாம சொல்றோம் அது மண்ணு இது சிமிந்தி அதுக்கு எங்க ஆதாரிக்கு கேட்கிறாரு. இப்படி வாதிச்சா ஒரு ஆள் என்ன செய்யுது இப்படி சரி வருமா எல்லாம் வீணா போயிடும். அது மண் தர சரி அங்கே தண்ணியை ஊத்திட்டா இறங்கி ஒரு புள்ள உள்ளுக்க வந்து குத்தங்கி ஏன்னா சுரண்டு இந்த வெளியில் வச்சுக்கு கரும்பாலையில அப்ப என்ன செய்யுது அப்படி சும்மா சொல்லுவா தம்பியை செய்யாதீங்க வெளியில போங்க என்ன செய்ய போறீங்க தொலைப்பா சொல்லுங்க எல்லாம் முடிஞ்சுதா அப்ப போங்கன்னு சொல்லுவாங்க. விரட்டு அடிச்சு தெரிஞ்சு அப்படி ஒண்ணு செய்யறதை நாம தவிர்த்து கொள்ள வேண்டியது. சின்ன பிள்ளைங்க என்னென்ன செய்வாங்க அவங்கள வீட்டு தொழில் முடிஞ்சா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லத்தானே வேணும். அதை நம்ம விரட்டுன்னு சொல்லி நாம எடுக்கக்கூடாது. ஒரு கணவன் தன் மனைவிக்கு நெட் போன் வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுக்கவே கூடாது. என்ன செய்யும் இந்த நொக்கியா இருக்கிற 1000 ரூபா போதும் பெண்களுக்கு என்னத்துக்கு இந்த கேட்கிற அவ்வளவு பெரிய ஒரு என்னத்துக்கு நம்ம கொழும்புக்கு போச்சல சில ஆபத்தில் போய் சாப்பிட்டு எடுத்து நான் வடை செஞ்சுக்கிட்டீங்க அங்கிட்டு போற நான் கொழும்புல வந்து இறங்கிட்டேன் இதுக்கு தானே போன அவங்களுக்கு தேவையா என்ன அவங்களுக்கு அதுக்கு நொக்கியாவில் ஒன்று எடுத்து கொடுத்துட்டா போதும் என்னத்துக்கு இந்த கேட்கிறேன். வேற இனி பயான்கள் அதுகள் இதுகள்லாம் போகுது உலகத்தில் நடக்குது எல்லாத்தையும் ஒரு ஆள் கேட்கிறாங்க மார்க்கப்பட்டுல பெண்ணா இருந்தா எல்லாம் பார்த்து அவங்க அவங்க இப்ப நாம சொன்ன உடனே உமர் அலி மௌலியான் சொன்னாரு கடந்த பத்துவா கொடுத்தானு பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவங்க அவங்க பார்த்து நடந்து கொள்ளுங்க அவங்களோட மனைவி பத்தி அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு நெட் போன் தேவையா இல்லையா எனக்கே தெரியாது என்ன நெட் போன் தான் என்ன அப்படின்னு வர போனா பார்த்து நடந்து கொள்ளுங்க தவிர்த்து கொள்ளுங்க. பெண்களுக்கு போன் கல்யாணம் முடிக்காத பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க வாங்கி கொடுக்க வேணாம். அந்த காலத்து நடந்துச்சா போன் இருந்துச்சா என்ன தேவைன்னு கேட்கிறேன். கொழும்புக்கு போயிட்டு வாரம் வர முடியாது. இப்ப நானும் வந்துகிட்டு பாருங்க 74 போய் 82 வந்த இலங்கைக்கு அது வரைக்கும் வெளிநாடு தான் போனா இருந்துச்சு ஒன்னும் இல்லை. ஏன் போய் இருக்கிற என்னத்துக்கு சும்மா அங்கே போய் இறங்கி அங்கே போச்சு இல்லை கதை அங்கே வடை திங்கிறேன் தோசை திங்கிறேன் இட்லி திங்கிறேன் டீ குடிக்கிறேன் பிராண்டி குடிக்கிறேன் புடவ கடையில் நிற்கிறேன் என்னத்துக்கு இதெல்லாம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. ஒரு மனைவி தன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் ஆனால் அந்த கணவன் தன் மனைவியை இஸ்லாத்தை விட்டு வெளியேற சொல்லுகிறார் இதை அந்த மனைவி ஏற்றுக்கொள்ள கூடுமா? உடனே கொள்ளு செய்யணும் தலாக் அந்த கணவனை. இதான் வழி கணவன் சொல்ல மனைவியை நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில போகணும் உடனே என்ன செய்யணும் தந்த மகரை கொடுத்து கொள்ளு செஞ்சிடணும் செஞ்சுட்டு வேற ஒரு ஆளை முடிக்கணும் ஒரு முஸ்லீம் இதான் சட்டம். கூட்டில் பிராணியை சுதந்திரம் இல்லாமல் தனியாக வைக்க முடியுமா? ஏழை நபியுடைய சல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு ஆள் இருந்தாங்க அவங்க ஒரு பறவை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவ பறவை வளர்க்கறத அடக்கி வச்சு தானே அப்ப நபி ஒன்னும் சொல்ல இல்லை கேட்டாங்க என்ன உங்களோட பறவை என்ன செய்யுது அப்படின்னு அந்த கொடி என்ன கூடும். ஆண்களோ பெண்களோ நகம் வளர்க்கலாமா? என்ன தேவை நகசுத்து பிடிச்சிட்டு வெட்ட ஏறாது வளர்க்கலாம். ஒரு நகசுத்து முடிஞ்ச உடனே என்ன செய்யணும் டக்குன்னு வெட்டி விட்டுருவணும். ஏண்டா நகம் வெட்டுறதுலாம் மார்க்கத்தில் உள்ளது அப்படி வச்சுக்கிட்டு கூடாது. தற்போது இஜ்மாவு சஹாபாவை பின்பற்ற வேண்டும் என்று கூறிக்கொள்பவர்கள் முஸ்லீம்களா? இல்ல எப்படி இருக்கும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறவங்க முஸ்லீம்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத சஹாபாக்கள் சொல் செயல் அங்கீகாரங்களை நடைமுறைப்படுத்தலாமா? ஏதாவது மார்க்கம் இல்லையாது குர்ஆன் ஹதீஸுக்கும் போறனா அவங்க சொல் செயல் அங்கீகாரம் இல்லையே, இருந்தாலே பின்பற்றுறதுக்கு அது வெளி வைக்கப்படுது, அவங்கள இல்ல அது, அவங்க செஞ்சது இல்ல. எத்தனையோ இருக்கிற ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டு கழுத்தை வச்சு தட்டுல வச்சு கொண்டுகிட்டு வந்தானா ஒரு சலாபத்துல, அந்த ஹலீஃபா ஒரு கம்பு எடுத்து தலையை குத்தி குத்தி பார்த்தாராம். நமக்கு அந்த ஹசன் சொல்லும் போதே எப்படி இருக்குது, நபியுடைய பேரை புள்ள ஹுசைன், ஹுசைன் நபியுடைய பேரை புள்ள சொர்க்கத்தின் தலைவர்கள், நபி எப்படி இறக்க அவங்கள, இத பனிரெண்டு ஹலீஃபாக்கள் நேர்வழி நின்ற ஹிலாபத்தில் ஒரு கவர்னர் இந்த வேலை செய்வாங்களா, எழுதி வச்சு இதெல்லாம் நம்ப ஏறமா. இப்படி கொஞ்சம் அப்படி சொல்லப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், பாத்திமா உடனே போறாங்க அபூபக்கர் ஹலீஃபா தெரிவு செய்யப்பட்டவங்க, போய் நபியுடைய சொத்து ஹைபர்ல கிடைச்ச காணி ஈட்டங்காணி தாங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாலும் தரமாட்டேன், ஏன்னா நபி சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், நபிக்கு வாரிசு கிடையாது. அதோட பாத்திமா கோவச்சுக்கிட்டு போய் 6 மாசம் கதைக்கவே இல்லை ஹலீஃபாவோட, அழிக்கும் இது குடிக்க இல்லையா. அதோட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தான உடனே இரவோடு இரவா ஹலீஃபாவுக்கும் சொல்லாம கொண்டு போய் அடக்கிட்டாங்கன்னு வரலாறு. இதுமா நம்பலாமா, இது எப்படி நம்புறது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஹராத்தை செய்யும்போது ஒரு சஹாபியா போய் சமாதானப்படுத்துறதுக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செய்வாங்களா, கதைக்காம இருப்பாங்களா, பாத்திமா அப்படி இருப்பாங்களா, சொத்துக்கு ஆசைப்பட்டவங்களா அவங்க? பாத்திமா போய் கேட்டான் அப்படி எனக்கு என்னமோ தாங்க, ஒரு நிறைய அடிமைகள் குடி போடுறாங்க, எனக்கு ஒன்று தாங்க வீட்டு வேலைக்கு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு 33 வேணுங்க போதண்டாங்க, கேட்பாங்களா சொத்த. இந்த மாதிரி ஒரு தொகை இருக்கு கூலம் குப்பைகள், ஒரு முஸ்லீம் நம்ப கூடாது. அப்ப அதனால வந்துட்டு இந்த எழுதி பின்பற்றலாமாண்டு எதையும் பின்பற்றக்கூடாது. அல் குர்ஆனில் பல இடங்கள் சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, தொழுகையில் மாத்திரம்தான் சஜிதாவுடைய வசனங்களில் செஜூது செய்ய வேண்டுமா, இல்லை சாதாரணமாக அல் குர்ஆன் ஓதும் போதும் சஜிதாவுடைய வசனங்களில் செஜூது செய்ய வேண்டுமா, தயவு செய்து விளக்கவும். இதுல ஒரு புதினமான ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றி நாங்க ஒரு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் வெளிப்படுத்தமா விளங்குது, தொழுகையில சஜதா அவருடைய ஆயத்து ஓதுனா சுஜூதி இல்லாத மாதிரி தான் இதுவரைக்கும் விளங்குது, இது வெளியில தான். ஆனா உடனே ஒரு தீர்ப்பு கொடுக்கல, எங்களுக்கு மஜ்லிஸ் ஷூராண்டு ஒன்று இருக்குது, உலமாக்கள் கூடி இந்த மாதிரி விஷயங்களை ஆய்வு செஞ்சு குர்ஆன் ஹதீஸ் சிறப்பும் கொண்டு போய் சரியான முடிவு மக்களுக்கு கொடுக்கறது நாங்கள் அமல் செய்யறது. அந்த வகையில் எங்கள மஜ்லிஸ் ஷூராவில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம் இது. அதால இப்ப இதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நான் இப்ப சொல்ல மாட்டேன், கூடிய சீக்கிரம் இது சம்பந்தமான வழக்கம் இன்ஷால்லாஹ் தருவோம். இதுல மதுஹப்புகள்ல நிறைய இருக்கு, சாதி மதுஹப்புல சிலதுல சஜதா சிலதுல இல்ல, ஹனபில சிலதுல சஜதா சிலதுல இல்ல, இது ஹனபி சஜதா இது சாதி சஜதான்னு குர்ஆன் எழுதியிருக்கிறாங்க. அப்படிலாம் அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது. தாய் தகப்பன் முஸ்லீமாக இருக்கும் போது பருவ வயதை அடைந்த பெண் பிள்ளையின் விருப்பம் இல்லாமல் வற்புறுத்தி பையத்து செய்ய வைக்கலாமா? கூடாது, நிர்பந்திக்க கூடாது, சொல்லணும். நூஹ் நபி மக்களுக்கு தாவத்தை செஞ்சாங்க, இரவு பகலாக மெதுவா சத்தம் போட்டு அரட்டியும் சொன்னாங்க. என்ன நீங்க அப்படி இருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு வர இல்லையா, சிலைகளை வணங்குறீங்க, சிறுக்கு வைக்க நரகத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நாம சொல்லணும், இது பண்ணணும், நிர்பந்திச்சு பையத்து செய், இல்லாட்டி உனக்கு கல்யாணம் முடி தரமாட்டேன், சும்மா உறுப்பு வாங்கி தரமாட்டேன், அது கூடாது. அப்படி நிர்பந்திக்க கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கவனியா, விரும்பினா வருவாங்க இல்லாட்டி சும்மா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நினைச்ச மாதிரி அவங்களுக்கு போன் அது இது மோட்டர் சைக்கிள் எல்லாம் லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்தா வரவே மாட்டாங்க, வரமாட்டாங்க, அதுலயே அப்படியே மூழ்கிடுவாங்க. கவனமா இருக்கவனும் பையத்து செய்த முஸ்லீம் பெண்மணி ஜாஹிலிய பாடசாலைக்கு கற்பிக்க செல்லலாமா? இஸ்லாமிய முறைப்படி ஃபர்தா போட்டுக்கிட்டு போறாங்க, பெரிய ஆம்பளை பிள்ளைகள் இல்ல வயசு வந்தவங்க சின்ன பிள்ளைகள் பொம்பளைகளுக்கு கூடும். தூரம் வாய்ந்தா மகரமோட போகணும், கிட்ட இருந்தா தனியா போகலாம். அப்ப பாத்துக்கணும், இஸ்லாத்துக்கு முரணானவைகள் அங்க இழிக்க கூடாது. அங்க போறது அப்ப அங்க அதிபர்கள் அவங்க வந்துட்டு ஸ்டாப் மீட்டிங் ஒண்ணு இருக்குது, அதுல எல்லாரும் உட்காரணும். அப்ப இவங்க ஃபர்தா போட்டுட்டு இருக்கணும், அவங்க திறக்க சொன்னா திறக்க கூடாது. இப்படி இஸ்லாத்துல உறுதி அவங்க சரியா இருக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை. திருமணம் முடிப்பதற்கு பல வருடங்களுக்கு முன் கேட்டு வைக்கலாமா? தயவு செய்து விளக்கவும். ஒரு ஹதீஸ்ரீக்கு மூணு விஷயங்களை பிற்படுத்த கூடாதுண்டு, அதுல இதுவும் ஒண்ணு. ஆனா ஹதீஸ் லைஃப் பலகீனமான ஹதீஸ், அப்ப கூடுனா வழங்குது, கூடுனா வழங்குது. ஒன்னு தொழுகைய டைம் வந்தா பிற்படுத்த கூடாது, ஜனாசா ரெடி ஆனா பிற்படுத்த கூடாது, திருமணம் சரி வந்தா பிற்படுத்த கூடாது. விஷயம் சரி, ஆனா அந்த ஹதீஸ் சரி இல்ல. என்ன விஷயம் சரி? தொழுகை ஆரம்ப நேரத்தில் தொழணும் வந்துருங்க, ஆனா ஒரு ஆள் சுணக்கிறாய் அடுத்த இது வரைக்கும் கூடும். ஜனாசா எல்லாம் குளிப்பாடி கபனிட்டு எல்லாம் ரெடி, கபர் எல்லாம் வெட்டியாரு, சும்மா வச்சுக்கிட்டு ஒண்ணுமே அடக்க வேண்டிய. ஆனா ஒரு தேவை ஒரு ஆள் வச்சு கொழும்புல இருந்து ஒரு ஆள் வாரா இந்த வந்துட்டார், இந்த அங்கனை வாராங்க மதுரம் கடவுளைகிட்ட சொன்னா கொஞ்சம் என்ன பார்க்கலாம். ஹதீஸ் லைவ், அது சரியா இருந்தா தான் கூடாது. அடுத்தது பேசி வைக்கிறது, அது சிலவங்க இப்படி செய்யறாங்க, பேசியா பேசி வச்ச உடனே ரெண்டு பேருக்கும் போனை கொடுத்தாங்க, கொடுத்துட்டு இனி விடிய 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 ரெண்டு பேரும் போன்ல கரைக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளையும் பண்ணும் கதைச்சி 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 என்ன கதைக்க வேண்டாம், கதைச்சி பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சது. கல்யாணத்து முடிஞ்ச கைய பிடிச்சி விட்டா ஊமையா நினைக்கிறாங்க ரெண்டு பேரும், கதைக்க மாட்டேங்க. என்னத்த கதைக்காத முடிஞ்ச கதைச்சி கதைச்சி அஞ்சு வருஷம் திருப்பி என்னத்த கதைக்கிறது? இது சரியான பிழை, கொடுக்கவே கூடாது. கல்யாணம் இப்படி கொண்டு முடிச்சு விட்டாட்டா அவங்களுக்கு ஒரு ஜொலி ஆகிக்கும். நேரத்தோட பேசி பேசி இருந்தா ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சது கூத்தெல்லாம். அதனால இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. நம்மளோட முஸ்லீம் சகோதரம் பிழை செய்யறாங்க, கல்யாணம் பேசணும்னு போன் வாங்கி கொடுக்கறாங்க. ஏன் அது கொடுக்க கூடாது? அப்ப பேசுனா முடிச்சு கொடுக்க வேண்டியதான், வைக்க கூடாது. வச்சு அவங்களுக்கு ஒத்தி சிக்கல் சாப்பிட சில வரைச்ச பிடிச்சிக்கு வச்சுக்கிட்டு பிடிப்பாங்க. என்ன கை வச்சு? இல்ல இல்ல ஒண்ணு என்ன அந்த நிலம் நாம வரைச்சி திங்கிறோம், அது வரைச்சி திங்கிறோம், என்னத்தை திங்கிறோம், யாருக்கு தெரியும்? ஏன் இந்த பிரச்சனை எல்லாம்? என்ன முடிச்சு கொடுத்து விட்டுற வேண்டியதான், விஷயம் முடியுது. ஆனா வச்சா தடை இல்ல. ஹதீஸ் லாயிப் அவ்வளவுதான். அகமதிலேயே ஹதீஸ் லாயிப் அறுநூத்தி எழுதுகிறார். இரத்த உறவுகளை பல வருடங்களாக தெரிந்து கொண்டு துண்டித்து வாழலாமா? தயவு செய்து தெளிவாக விளக்கவும். கூடாது, இரத்த உறவை துண்டிக்க கூடாது. தெரிஞ்சு தெரியாம ஒரு ஆள் செஞ்சா சரி, தெரிஞ்சுக்கிட்டு துண்டிக்க கூடாது. ஆனா சிலவங்க பிழையா வழங்கிக்கிட்டாங்க. ரத்த உறவு துண்டிக்கிறதுனா என்ன அப்படின்னு இப்ப சிலவங்க இருக்கிறாங்க. என்னோட சகோதரர் நான் அங்க போற இல்ல, நினைக்கிறான் ரத்த உறவு துண்டிக்கிறேன், நான் ஏன் போற இல்ல? போனா அவங்க இஸ்லாத்துல கண்டமாயி திட்டுறாங்க, நம்மள பேசுறாங்க, ஊதான் முஸ்லீம், ஊதான் இருக்கோம், நாங்களாம் நரகம் வளர்றாங்களோ கடந்து. என்ன அப்ப அவர் என்ன அந்த பெரிய ஆளுமையில இப்படி ஒரே பேச்சு தாங்கலே, அதனால போற இல்ல. இது ரத்த உறவு முடிக்கிறே இல்ல. வெளியில போச்சல அந்த அந்த ஆள் வருவது சீக்கிரம், நாமளும் சீக்கிரம். சரி, எங்க போறீங்க? கடைக்கு. சரி, ரத்த உறவு முடிக்க இல்ல, திரும்ப பிள்ளையா வழங்கிக்கிட்டாங்க. அப்ப நோய் ஏற்பட்டுச்சு, சரி போய் ஒருக்க பாத்துட்டு வந்துட வேண்டிய. போனா மத்தவங்க நின்று பேசுறாங்க பெண்கள்லாம், அப்ப என்ன செய்ய? சொல்லிட்டான் வரவான நம்மட வீட்டுக்கு, அப்ப என்ன செய்ய? அப்ப கதைச்சா கதைக்கணும், சிரிச்சா சிரிக்கணும், சரியான கஷ்டம் என்னத்தையும் வாங்கி அனுப்புறோம். இது ரத்த உறவு முறிக்கிறது இல்லை. எப்போ அவங்களோட இருக்க வேண்டிய இல்ல, ஏன்னா அவங்க நமக்கு எதிராளி அடிக்கிறாங்க, என்ன செய்யறது? ஜாகிரிய பெண்களை போன்று முஸ்லீம் பெண்கள் சொத்து துணியால் ஆன துணியான இறுக்கமான ஆடைகளை அணிவதை நான் காண்கிறேன். இது ஆகுமா? இதற்கான விளக்கங்களை அவர்களுக்கு உரைக்கும் வெள்ளியாடு அதானே இருக்கம் அதீசில வருவது ஒரு காலம் வரும் பெண்களை ஆடை அணிந்து இருப்பார்கள் ஆனா நிர்வாணிகளாக இருப்பாங்க அப்படின்னா என்ன உடுப்பு உடுத்திப்பாங்க ஆனா நிர்வாணம் அது என்ன அது இதுதான் இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆடைகளை உருக்கி இது பண்ணிட்டு அவங்களோட அங்கங்கள்லாம் தெரியக்கூடிய முறையில இது பண்ணிட்டு தொடைய காட்டிக்கிட்டு வயிற்ற காட்டிக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்க இதுதான் அது கூடாது முஸ்லிமான பெண்கள் அழகான முறையில வேண்டிய அழகுகளை உள்ளுக்க உறுத்தி கொண்டு மேல ஒரு பர்தாவை போடணும் நல்ல கொல கொலன்னு இருக்கும் லூசா நல்ல பெருசா அது அழக காட்டக்கூடாது இறுக்கமா உடுத்தவே கூடாது இது சில இடத்துல நடக்குது இதுக்கு காரணம் யாரு தாய் தவக்க கணவன்மார் அவங்க தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் விடுவுறாங்க கூடாது அப்படி செய்யக்கூடாது நல்ல இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணியணும் பாகிஸ்தான் பிரிவினர் இஜ்மாவு சஹாபா மார்க்கம் இல்லை என அறிவித்தனர் பிறகு இஷ்தியாக் மௌலவியின் மைத்துனர் ஷாஹித் அலி இதனை ஏற்க முடியாது என்றதும் மசூத் அகமது கொண்டு வந்ததில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் என கூறி இறுதியாக இஜ்மாவு சஹாபா பின்பற்றுவதாக அறிவித்தனர் என்று சொல்லப்படுவது உண்மையா தெளிவுபடுத்தவும் உண்மையான விஷயம் பல வருடங்கள் நாங்கள் அந்த தலைமைத்துவத்தோட சண்டை பிடிச்சோம் இது கூடாது 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 அப்படின்னு அப்ப எடுப்போம் எடுத்துருவோம் எடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் மாற்றி 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 எடுக்கிற மாடி இல்ல மாடி எடுக்க மாடி எப்படி வந்து கடைசியா ஒரு முடிவு சொன்னாங்க இல்ல இஜ்மாவு சாப வானா விட்டுருவோம் குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றுவோம்னு சொன்னாங்க அப்ப அந்த இஷ்தியாக் அகமது அங்க அமீர் அப்பிருக்கிறது அவரோட மச்சம் ஒரு ஆளுக்கா ஷாஹித் அலி அவரு இஜ்மா சஹாபால ரொம்ப ஊர்னவர் அவரு சொன்னாரு இஜ்மா சஹாபாவை யாராவது கூடாது சொன்னா அவர்கள் குர்ஆனை நிராகரிப்பவர்கள் சொன்னார் அப்ப இவர் பயந்துட்டார் இப்ப இவரு குழம்புனா இவருக்கு பின்னுக்கு பெருத்த ஒரு கூட்டம் இருக்கு அதோட டக்குன்னு பயந்து திருப்பி சொல்லிட்டார் இல்ல இல்ல இஜ்மா சஹாபா மார்க்கம் அப்படின்ட்டார் இதுதான் நடந்தது சொல்லி பிறகு சொன்னாரு நாங்க இதை விடவே மாட்டோம் மசூத் அகமது எழுத எல்லாத்தையும் நாங்க பின்பற்றுவோம் அவரோட நம்பிக்கைதான் எங்கட நம்பிக்கை அப்படிதான்னு சொல்லிட்டாங்க அதோட எங்களுக்கு தெளிவாகிட்டு இவங்க முஸ்லீம் இல்ல இது சிறுக்குவாதிகள் அதோட நாங்க எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றணும் அதோட இந்த முடிவு நாங்க எடுத்து அவங்களை விட்டு ஒதுங்கினர் அப்ப மணி 8:09 ஆயிடுச்சு அப்ப முடிச்சு கொள்வோமா இருக்கிற சொல்ல விருந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிருக்கு அந்த கடைசியா ஒரு கேள்வி வந்து கிபிலா பக்கம் கால் நிறுத்த கூடுமா கூடாதாண்டு அப்போ மசூத் அகமது கருத்தும் இஷ்தியாக் அகமது அவங்களோட கருத்து பாகிஸ்தான கூடாது அவங்க ஒரு ஆதாரத்தை கொண்டுகிட்டு வராங்க வந்து அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்று சிலது இருக்குது அல்லாஹ்வுடைய சின்னங்கள் குர்ஆன் பள்ளி கிபிலா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் இந்த சின்னங்களை கௌரவப்படுத்தணும் கண்ணியப்படுத்தணும் இது தக்குவா என்று ஆயத்தி இருக்குது உண்மைதான் இதை அவங்க பிழையா வழங்கிக்கிட்டு அப்ப கால நிறுத்தது கூடாது அப்படின்னு ஒரு உலகத்தை எழுதி விட்டாங்க அப்ப அந்த நேரத்தில் அதை நாங்க சொன்னதுதான் கூடாதுண்டு பிறகு நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா இது ஆதாரம் இல்லை ஆயத்திர கருத்து இது இல்லை அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்தணும் இப்போ குர்ஆன் இருக்குது அதை மிதிக்கலாமா கீழே கிடைக்குது எடுத்து நம்ம பத்திரமா வைக்கணும் லட்சம் எடுப்பால எரிக்கணும் தாள் துண்டுகளை அல்லாஹ்வுடைய பள்ளி இருக்குது இதில் கொஞ்சம் நஜீசுகளை போடக்கூடாது காலி துப்பக்கூடாது இதுதான் கண்ணியம் அப்படி இல்லாமல் பள்ளி செவில் இருக்குது செவில் நோக்கி காலை நிட்டுற கூடாதா அப்படி வராது அப்ப அவங்க கொடுத்த அந்த ஆயத்தை விளங்கினது பிள அதோட நாங்க அதை மாற்றி அது பழந்து நாங்க பொருள் சொல்லிட்டோம் அவங்க சொன்ன இப்படித்தான் ஆனா கால் நின்று கூடும் சரியான ஆதாரம் இல்லை இப்படி நிறைய பிழைகள் இருக்குது அந்த அவங்க இடையில குர்ஆன் ஹதீஸ் பிழையா விளங்கி சில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்ப முடிச்சுக்கொள்ளும் சகப நடந்த விஷயங்கள்ல ஏதும் விளக்கங்கள் அப்படிகள் தேவைப்பட்டா நீங்க இந்த வாழைச்சேன அமீரோட தொடர்பு கொள்ளலாம். அவங்க எங்களோட தொடர்பு கொள்வாங்க. அது சம்பந்தமான விளக்கங்கள் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தது உங்க விருந்தாளிகளுக்கு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுக்காங்க. இதுல குறை நிறைகள் என்ன இருந்தா அதுகளை யாரும் பெருசா எடுக்க வேணாம். சாப்பாட்டு விஷயங்கள அதே வேறுகள் ஏற்பாடுகள் என்ன இருந்தா யாரும் பெருசா அதை எடுக்க வேணாம், விடுங்க. அடுத்தது இவங்க நடந்த விஷயங்கள் இருக்கிற இதன்படி நாங்க அமல் செய்யணும். ஏனைய அமைப்புகள் சொல்லுவாங்க, அமல் இல்லை. அல்லா ரசூல அல்லாவை பின்பற்ற அல்லாத விஷயத்தை எடுக்கணும் குரான ஹதீச பின்பற்ற சொல்லுவாங்க. பார்த்தா கரண்டைகளை உடுப்பு உருவப்படம் எடுப்பாங்க, தாடி இறக்குவாங்க, வெட்டுவாங்க, பழுத்த முடிக்கு சாயம் போட மாட்டாங்க, பெண்கள் முகம் மூடுறது இல்லை, எல்லாம் திறந்துகிட்டு தெரிவாங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது அல்லாவுடைய தீனை பூரணமாக பின்பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய கூட்டம். அதனால இங்க நடந்த விஷயங்களை நீங்க கேட்ட மாதிரி கொண்டுட்டு போய் வராதவங்களுக்கும் கொடுத்து கேட்க வச்சு எல்லாரும் இந்த அல்லாவுடைய ஜீனை அழகான முறையில பின்பற்றி மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்வோம். சுபஹான அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப இலைக்.